الحمد لله الكبير المتعال والمتصف بصفات الكمال والجلال والجمال والواحد في الذات والصفات والأفعال جل عن الشبيه والنظير والكفب والمثيل ذلكم الله ربكم لا إله إلا هو خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل. وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد رافع الإسر والأغلال والهادي إلى خير الأحوال والأقوال والأفعال، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، فهل يعظم புகழுக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு மாத்திரம் உரித்தானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தவர்கள், அவர்களின் அருமை தோழர்கள், அவர்களின் வழிமுறையில் வாழக்கூடிய சகல நன்மக்கள் மீதும் அல்லாஹு தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி வாழுமாறு முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவனின் ஓர் இபாதத்திலே அல்லாஹு தஆலா நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றது போல், மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, தோழர்களே, சோதனைகளும் பரிகாரங்களும் நமது இன்றைய தலைப்பு இது. சோதனைகளும் பரிகாரங்களும் அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல், அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருப்பது போல், ஒரு சோதனை களம். இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு மனிதனும் சோதனைகளுக்கு இடையில் தான் வாழுவான். சோதனைகளை சந்திக்காமல் எந்த ஒரு மனிதனும் உலகத்தில் வாழ்வதில்லை. பிறந்தது முதல் சோதனை ஆரம்பிக்கிறது, இறப்பு வரைக்கும் இறப்பும் கூட ஒரு சோதனையாகவே நடந்து முடிந்து விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பலதின் ஆரம்ப பகுதியில் லகத் கலக்னல் இன்ஸான ஃபீ கபத் என்று அருளினான். சின்னமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் படைத்து வைத்திருக்கிறோம் என்பது அதன் பொருளாகும். கபத் என்றால் கஷ்டம், கஷ்டத்திலே நான் படைத்து வைத்திருக்கிறோம் என்று அருளுகிறான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா. இதற்கு விளக்கம் சொல்லுகிற இமாம்கள், ஒருவன் தாயின் வயிற்றில் இருந்து வெளித்தள்ளப்பட்டது முதல் அவன் மரணத்தை சம்பவித்து பிறகு அடுத்துள்ள மரண வாழ்க்கையிலும் கூட அவனுக்கு கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன என்று சொல்லி வைத்தார்கள். தாயின் வயிற்றில் இருந்து வெளிவந்த மனிதனுக்கு முதல் கிடைக்கிற துன்பம் அல்லது கஷ்டம் என்ன தெரியுமா? அவனின் தொப்புள் கொடி வெட்டப்படுவது என்று இமாம்கள் சொன்னார்கள். நாம் எல்லோரும் அந்த கஷ்டத்தை அனுபவித்தோம். அது எப்படி என்பதை உணர்ந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு நாளில் சந்தித்ததனால் அதனை என்னாலோ உங்களாலோ உலகத்தில் பிறந்த இந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாமல் போனது, வர்ணிக்க முடியாமல் போனது. இருந்த போதிலும் அறுக்கப்படுகிற போது அதில் ஒரு துன்பம் இருந்திருக்கும், கஷ்டம் இருந்திருக்கும். பிறகு அவன் சிறு பிள்ளையாக வளர்ந்து வருகிற நேரத்திலே சின்ன சின்ன கட்டங்களை தாண்டுகிற போது தவழுகிற கட்டம், விழுகிறான், தலையடிபடுகிறது, இதர உறுப்புகள் அடிபடுகின்றன, உடல் உபாதைகள் சிறிய பெரியவை வருகின்றன, பிறகு பல்முளைக்கின்றது, பல்முளைக்கின்ற போது அவனுக்கு வருத்தம் இருக்கிறது, காய்ச்சல் கூட வருகிறது திருப்பிள்ளைகளுக்கு பல்முளைக்கின்ற போது என்று தெரிகிறோமே. இதுவெல்லாம் ஒரு மனிதன் ஆரம்ப நேரத்திலே சந்திக்கிற கஷ்டங்கள். அதனைத் தொடர்ந்து இன்னொரு கஷ்டங்களை அவன் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அவனுக்கு விருத்த சேதனம் செய்யப்படுவது, ஹிதான் செய்யப்படுவதும் ஒரு கஷ்டம். அதற்கு பிறகு தொடர்ந்து அவன் சிறுபராயத்தை அடைந்து அதன் போது படிக்கிற நேரத்திலே ஆசிரியரோடு அவனுக்கு சில அசௌகரியங்கள் இருக்கும், அதுவும் ஒரு வகையில் கஷ்டமாக இருக்கும். கற்றலில் சில அசௌகரியங்கள், துன்பங்கள், கஷ்டங்களாக அவனுக்கு ஆகிவிடுகின்றன. அதன் பிறகு அவன் பெரியவனாக ஆகி உழைக்கிறான், உழைக்கிற காலத்தில் எத்தனையோ கஷ்டங்கள். அதன் பிறகு அவன் குடும்பம் நடாத்துகிறான், திருமண பந்தத்திலே எத்தனையோ கஷ்டங்கள். பிள்ளைகளோடு வாழுகிற போது அங்கே சில கஷ்டங்கள், பல கஷ்டங்கள். பிறகு அவன் வயோதிபத்தி அடைந்த நேரத்திலே அவனுக்கு தள்ளாத பருவத்திலே தாங்க வேண்டும், ஆனால் அவனுடைய அந்த கஷ்டமான காலத்திலே அவன் பல நோய்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும், பேரப்பிள்ளைகளையும் அவன் தாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு மனிதன் உலகத்திலே ஜனித்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் கஷ்டங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று இந்த ஆயத்துக்கு விளக்கம் தருகிற இமாம்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா என்று அல்லாஹ் தஆலா நவின்றான், உங்களை தீயது நல்லதை கொண்டு நாம் சோதிப்போம், உங்களில் எவர் நன்மை நடக்கிற போது நம்மை நினைத்து நமக்கு நன்றி சொல்லுகிறார், உங்களில் எவர் அவருக்கு தீங்கு நடைபெறுகிற போது நம்மை நினைத்து பொறுமை காத்து அதனை அகற்றித் தரும்படி நம்மிடம் வேண்டுகோள் விடுக்கிறார், இவர்களை பரிசோதிப்பதற்காக வேண்டி நாம் உங்களுக்கு தீயதையும் தந்து சோதிக்கிறோம், நல்லதையும் தந்து சோதிக்கிறோம், சுகத்தை கொடுத்தும் சோதிக்கிறோம், நோயை கொடுத்தும் சோதிக்கிறோம், இலாபத்தை கொடுத்தும் சோதிக்கிறோம், நட்டத்தை கொடுத்தும் சோதிக்கிறோம், வெற்றியை கொடுத்தும் சோதிக்கிறோம், தோல்வியை கொடுத்தும் சோதிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் மேறு பள்ளங்களை வைத்திருப்பது, சுக துக்கங்களை வைத்திருப்பது, இன்ப துன்பங்களை வைத்திருப்பது, இலாப நட்டங்களை வைத்திருப்பது, இதையெல்லாம் ஒரு மனிதன் அவன் உலக வாழ்க்கையில் இதையெல்லாம் சேர்ந்து வாழ்ந்து அனுபவித்துக் கொண்டுதான் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பது அல்ல. அல்லாஹ் இதன் மூலம் இவர்களில் எவர் என்னை நினைத்து வாழ்கிறார்கள் இன்பத்தின் போதும் துன்பத்தின் போதும், செழிப்பின் போதும் வறுமையின் போதும், சுகத்தின் போதும் ஆரோக்கிய கருவியின் போதும், எல்லா நிலைகளிலும் அவர்கள் என்னை நினைத்து வாழ்கிறார்களா, நன்மையின் போதும் தீமையின் போதும் என்னை நினைத்து வாழ்கிறார்களா என்பதை அல்லாஹ் தஆலா பரிசீலிப்பதற்காக வேண்டியும், அதுதான் இந்த உலக வாழ்வு, அதன் போது நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அதனை வைத்துத்தான் உடைய மறுமை வாழ்வின் வெற்றி தோல்வி நிச்சயிக்கப்படுகிறது என்பதற்காக வேண்டியும் தான் அல்லாஹ் தஆலா இப்படி உலக வாழ்வை தந்திருப்பதாக இந்த ஆயத்துக்கு விளக்கம் தருகிற இமாம்கள் சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சூரத்துல் இன்ஷிராஹ் அலம் நஷ்ரஹ் என்ற சூராவிலே அல்லாஹ் இரண்டு ஆயத்துகளில் ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்று சொல்லி வைத்தான். அதாவது கஷ்டத்துடன் ஓர் இலேசு இருக்கிறது, கஷ்டத்துடன் ஓர் இலேசு இருக்கிறது என்று சொல்லி வைத்தான். ஆரோக்கியம் இருந்தால் சுகயீனம் வரும், பின்னர் ஆரோக்கியம் வரும், இலாபம் வந்தால் நட்டம் வரும், பின்னர் இலாபம் வரும், வெற்றி வரும், தோல்வி வரும், வெற்றி வரும், மேடு பள்ளம், பள்ளம் மேடு, இப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் உலக வாழ்க்கை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்ததோடு உங்களுக்கு சதா அசௌகரியமே, சதா நஷ்டமே, சதா தோல்வியே, சதா துன்பமே, சதா இடுக்கண்ணே என்று அல்லாஹ் தஆலா வைப்பதும் இல்லை. உங்களுக்கு என்றென்றும் வெற்றியே, உங்களுக்கு என்றென்றும் இலாபமே, உங்களுக்கு என்றென்றும் ஆரோக்கியமே, உங்களுக்கு என்றென்றும் நன்மையே நலனே என்று அல்லாஹ் தஆலா வைக்கவும் இல்லை. இரண்டையும் கலந்து அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பதை இமாம்கள் இந்த ஆயத்துகளிலிருந்து நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி இருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எத்தனை எத்தனையோ நன்மைகளை அடைந்து கொள்கிற நேரத்திலே அவற்றையும் சோதனைகளாக பார்க்க வேண்டும். எத்தனை எத்தனையோ எதிர்மறையானவற்றை அடைந்து கொள்கிற போது அவற்றையும் நாம் சோதனைகளாகவே பார்க்க வேண்டும். இரண்டையும் ஒன்று போல் பார்ப்பவன் உண்மையான மூமினாக இருப்பான். இரண்டும் விட்டவன் ஒருவன், இரண்டும் ஒருவனுடைய ஏற்பாட்டின்படி நடக்கிறது என்று நம்பிக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய ஈமானாக இருக்கிறது. அன்புள்ளவர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நமக்குள்ளே பல சோதனைகள் வந்து குவிந்திருக்கின்றன. முன்னெப்பொழுதும் இல்லாதவாறு நமக்கு எத்தனை எத்தனையோ சோதனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது, சமூக வாழ்க்கையில் இருக்கிறது, சமூகங்களுக்குள்ளே இருக்கிறது, தேசங்களுக்குள்ளே இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டால் நோய்களுக்கு குறைவு இருக்கிறதா? நோய்களுக்கு குறைவு இருக்கிறதா? வீட்டில் இருக்கிற 10 பேரில் 8 பேர் அவன் மருந்தும் செய்யுமாக இருக்கிற ஒரு காலத்திலே இருக்கிறோம். நமக்கு நோய் வந்து விடுகிற போது நாம் அந்த நோயையும் அல்லாஹு தஆலா சோதனைக்காக வேண்டி விட்டிருக்கிறான். பொறுமை காக்கிறேனா, அவன் பக்கம் திரும்புகிறேனா, என் வாழ்க்கையில் நான் செய்கிறவற்றில் என்னை ஒரு தடவை மறுபரிசீலனை செய்து கொள்கிறேனா என்பதற்காக வேண்டி அல்லாஹத்தாலா விழுகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சகோதரர்களே, நஷ்டம் வருகிறது. வியாபாரத்திலே கை வைத்தோம், முதலீடு ஒன்றிலே இறங்கினோம், நஷ்டம் வருகிறது. இன்னும் தொடர்ந்தோம், தொடர்ந்தும் நஷ்டம் வருகிறது. இந்த நேரத்திலும் இதே சிந்தனை நமக்கு பிறக்க வேண்டும். அல்லாஹத்தாலாவிடத்திலேயே நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், அவனிடத்திலேயே மீள வேண்டும். இது இறை ஏற்பாடு. அதனை பொருந்திக் கொள்வதோடு அல்லாஹத்தாலாவிடத்திலே அகற்றித் தருமாறு கேட்க வேண்டும். சகோதரர்களே, பொறுமையோடு அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொறுமையோடு அதிலிருந்து நாம் கலந்து கொள்வதற்கு வழி செய்ய வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் சமூகத்திலே நமக்கு தனிப்பட்ட முசீபத்துகள் சோதனைகள் இருப்பது போல சமூகம் சார்ந்த சோதனைகளும் இருக்கின்றன. கூட்டாக நாம் அவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சோதனைகள், நம் மீது அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுகிற போது அது ஒரு மனிதனுக்கு எதிரான அடக்குமுறையாக இருப்பதை விட சமூகங்களுக்கு உரிய சமூகத்துக்குரிய அடக்குமுறையாக இருக்கும். அன்பர்களே, சகோதரர்களே, அதுபோலத்தான் நம்முடைய முஸ்லிம் உம்மத்துக்கும் பல சோதனைகள் இருக்கும். முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கிறது போல மனித சமூகத்துக்கும் இருக்கும். சில பல வேளைகளில் வானம் கொட்டோம் என கொட்டுகிற போது அது கட்டுக்கடங்காத நீரை பூமி குடித்துக் கொள்ள முடியாத போது அந்த நேரத்தில் அது வெள்ளமாக வந்துவிடும், அது பிரளயமாக ஆகிவிடுகிற போது அது சாதி மதம் பார்க்க மாட்டாது, மனிதர்களில் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டாது, எல்லோரையும் அது சேதத்துக்கு உட்படுத்திவிடும், அவர்களுடைய உடைமைகளுக்கு சேதத்தை ஏற்படுத்திவிடும், அவர்களுடைய உயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்திவிடும். இதுவெல்லாம் இந்த நேரத்திலே நாம் எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு தனிப்பட்ட சோதனையாக மட்டும் பார்ப்பதல்ல, சமூகத்துக்கு நடைபெற்ற சோதனையாக. ஒரு கட்டத்தில் நம்முடைய சமூகம் மட்டுமல்ல, நம்முடைய சமூகம் அல்லாதவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மனிதர்களுக்கு நடைபெற்ற சோதனையாக பார்க்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அன்புள்ள தோழர்களே, நாம் இப்படி பார்ப்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. இதன் போது நாம் அது அகல வேண்டும் என்று, முழு மனித சமுதாயத்தை விட்டும் அது நீக்கப்பட வேண்டும் என்று நாம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த அழிவு, இந்த சேதம், இந்த சிதைவு, இந்த நாசம் எல்லாம் ஒரு மனிதனுக்கோ அல்லது முஸ்லிம் சமூகத்துக்கோ உரியதாக இருக்கவில்லை, அது பொதுவில் மனிதர்களுக்கு உரியதாக இருந்திருக்கிறது. எனவே எல்லோருக்குமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த துன்பம் துயரம் எல்லா மனிதர்களை விட்டும் அகன்று ஒளிந்து போக வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே இறைஞ்ச வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பைத்துல் மக்தீஸ் முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனை, ஆனால் சென்னையில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் இருக்கிறதே அது மனித சமூகத்தின் பிரச்சனை. இப்படி நாம் வருகின்ற சோதனைகளை பல்வேறு வகையில் பார்க்க வேண்டும். நம்முடைய சமூகத்துக்குரிய பிரச்சனை போன்று மனித சமூகத்துக்கு வருகிற பிரச்சனைகளையும் பார்க்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சரி, சோதனைகள் தனிப்பட்ட மனிதனுக்கு வரலாம், தனி மனிதனுக்கு வருகிற சோதனையும் போதும் தான். சமூகத்துக்கு வருகிற சோதனையின் போதும் தான், மனுக்குலத்துக்கு வருகிற சோதனையின் போதும் தான் நாம் இந்த சோதனைகளிலிருந்து விடுபடுவதற்கு என்ன பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலாவும் அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். அவற்றை நாம் படித்து அதன்படி செய்து கொள்வோமாக சகோதரர்களே. முதலாவது சோதனைகள் வருகிற போது நமது நம்பிக்கை இது அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அல்லாஹுடைய கதரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய கதரை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானில் நாம் ஆறாவதாக சொல்லியிருப்பது ஃபபில் கதரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. கதரில் இறை ஏற்பாட்டில் அவனுடைய அழப்பின்படி அது நன்மை நடக்கிறதோ தீமை நடக்கிறதோ, என்னுடைய தனி மனித வாழ்க்கையிலும் சரி கூட்டு வாழ்க்கையிலும் சரி சமூக வாழ்க்கையிலும் சரி நடைபெறுகிற அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது ஈமானின் ஒரு அசைக்க முடியாத பகுதி என்று நாம் சொல்லியிருக்கிறோம் அல்லவா, நம்பியிருக்கிறோம் அல்லவா. அந்த நம்பிக்கையை நாம் அந்த நேரத்திலே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். வந்திருக்கிற நஷ்டம், ஏற்பட்டிருக்கிற தோல்வி, கண்டிருக்கிற பின்னடைவு, நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னல், என்னை வாட்டி வதைக்கிற நோய், இது எல்லாமே அல்லாஹு தஆலாவிடத்தில் இருந்து வந்திருக்கிறது என்று நம்முடைய இதயங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு சகித்துக் கொள்வதற்கு பாரமான கஷ்டமானவற்றையும் நாம் அப்படியே நம்பிக்கொள்வது சகோதரர்களே. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ், அது அவர்கள் ஒரு தனிப்பட்ட மனிதரை பார்த்து அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா என்ற சிறுவனை பார்த்து சொல்லப்பட்டதா இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவாகவே சொன்னார்கள், நீர் தெரிந்து கொள்ள வேண்டும், என்ன தெரியுமா, உமக்கு கிடைத்திருப்பது உமக்கு தப்பிப்போவதற்கு இருக்கவில்லை, உமக்கு கிடைக்காமல் தப்பி போனது உமக்கு கிடைப்பதற்கு இருக்கவில்லை. இதுதான் கதர் சகோதரர்களே. உமக்கு கிடைத்திருக்கிற ஆரோக்கியம் உமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு இருக்கவில்லை, உமக்கு ஏற்பட்டிருக்கிற நட்டம் உமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று இருக்கவில்லை, உமக்கு வந்திருப்பது நன்மையோ தீமையோ அது ஏற்பட்ட வேண்டும் என்றே வந்திருக்கிறது, உமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் அது வராமல் இருக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டின் படிதான் வராமல் இருந்திருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே சகோதரர்களே, நமக்கு ஏற்படுகிற அனைத்திலும் அல்லாஹ் நமக்கு எழுதி வைத்தது வந்திருக்கிறது, எவரும் அதனை தடுக்க முடியாது ஏற்றுக்கொள்வோம், இலாபமும் அவன் விட்டது நமக்கு தப்பி போகாமல் இருக்கிறது வந்திருக்கிறது, நட்டம் அதுவும் அவன் விட்டு இருக்கிறான் அதையும் நாம் தப்பி போக முடியாது ஏற்றித்தான் ஆக வேண்டும், அது நம்மிடமிருந்து வராமல் இருப்பதற்கு நமக்கு வராமல் இருப்பதற்கு அதுக்கு எந்த வழியையும் நாம் பார்த்துக் கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் மனிதர்களுக்கு சொல்லுங்கள், குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, நமக்கு அல்லாஹ் எழுதி வைத்தது மட்டும் தான் நமக்கு வரும் என்று சொல்லுங்கள், நமக்கு ஏற்படுகிற எந்த ஒரு பீடையும் நமக்கு ஏற்படுகிற எந்த ஒரு சோதனையும் அல்லாஹ் எழுதி வைத்ததாகத்தான் இருக்கும், அல்லாஹ் எழுதி வைக்காத ஒன்று நமக்கு வருவது கிடையாது என்பதை நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பார்த்து சொல்லுகிறார், மனிதர்களுக்கு சொல்லிவிடுகிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் வந்திருக்கின்றது என்று நம்ப வேண்டும். இரண்டாவது, இதில் நமக்கு தொடர்ந்து அதில் இருப்பது முடியாது, நோயில் தொடர்ந்து இருப்பது எவனும் விரும்ப முடியாது, நஷ்டத்தில் தொடர்ந்து இருப்பதை எவனும் விரும்ப முடியாது, துயரத்தில் தொடர்ந்திருப்பதை எவரும் விரும்ப முடியாது, துன்பத்தில் தொடர்ந்திருப்பதை எவரும் விரும்ப முடியாது, இஸ்லாமும் அதனை செய்யும்படி சொல்லவில்லை. இப்பொழுது இது நம்மிடமிருந்து கலந்து போக வேண்டும், அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இரண்டாவது செய்ய வேண்டியது அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ் இதனை நீ என்னிடமிருந்து எடுத்துவிடு. வஅய்யூப இஸ் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் வந்தபோது, இன்னும் பொருளியல் பொருளாதார கஷ்டங்கள் வந்தபோது, நஷ்டம் வந்தபோது, அவருடைய சொத்துக்கள் அழிந்து போன போது அல்லாஹு தாலாவிடத்தில் அவர்கள் சொல்வதை பாருங்கள். என் ரப்பே என்ன சொல்கிறார்கள்? ரப்பை அழைத்து சொல்கிறார்கள், எனக்கு துன்பம் என்னை பிடித்திருக்கிறது, துன்பம் என்னை பீடித்திருக்கிறது. நீ இரக்கம் காட்டுபவர்களில் எல்லாம் ரொம்ப இரக்கம் காட்டுபவனாக நீ இருக்கிறாய் என்று அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை அல்லாஹு தாலாவிடத்தை அகற்றும்படி கேட்கிறார்கள். சகோதரர்களே, இது நமக்கு வர வேண்டும். மூன்றாவது, பொறுமை காக்க வேண்டும். முதலாவது, இதனை அல்லாஹுடைய கதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அகற்றிவிடும்படி அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். மூன்றாவது, ஏற்பட்டிருக்கிற சோதனையில் பொறுமை காக்க வேண்டும். பொறுமை என்றால் என்ன சகோதரர்களே? மூன்று வகை இருக்கிறது பொறுமையில். நன்மையை செய்வதில் நமக்கு பொறுமை தேவை, தீமையிலிருந்து கலந்து கொள்வதில் நமக்கு பொறுமை தேவை. மூன்றாவது ஒரு வகை பொறுமை, அதுதான் நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது. இடர்கள், இடுக்கண்கள், சோதனைகள், முசீபத்துகள், பலால்களின் போது நாம் பொறுமை காப்பது. இதில் எப்படி பொறுமை காப்பது என்பதை இமாம்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். எப்படி பொறுமை காக்க வேண்டும் தெரியுமா? நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையை பற்றி அடுத்தவரிடம் முறையிடும் வண்ணம் சொல்லக்கூடாது. நமக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் அது வைத்தியரிடம் சொல்லலாம், மருத்துவத்திற்காக வேண்டி ஒரு வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்லலாம், குடும்பத்தவர்களிடம் சொல்லலாம், பொறுப்பு வாய்ந்தவர்களிடம் சொல்லலாம். நமக்கு ஏற்பட்டிருக்கிற நோய்க்கு என்ன நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை அவர்களோடு தகவல் பரிமாறிக்கொள்வதற்காக வேண்டி. இதனை விடுத்து காண்பவர்களிடத்தில் எல்லாம் அல்லது வீட்டில் உள்ளவர்களிடத்தில் கூட, என்ன இது, எனக்கு ஒரே நோயாகவே இருக்கிறது, என்னை தொடர்ந்து நோய் என்னுடனேயே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது போல, எனக்கு இப்படியே வாழ்க்கை பூராக நோய்தான் இருக்குமா, என்னை நோயும் நொம்பலமும் விட்டு வைக்காதா, நாளொரு மேரியும் பொழுதொரு வண்ணமும் இப்படியே நோஞ்சானாக நசல் பிடித்தவனாகத்தான் அல்லாஹ் என்னை வாழ வைப்பானா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான வார்த்தைகள் கொண்டு சொல்வது தனது அதிருப்தியை வெளியிடுவதாக இருக்கும். இது பொறுமை அல்ல. இதையெல்லாம் சொல்லிவிட்டு சிலர் என்ன செய்ய பொறுமையாயிருப்போம் என்பார்கள். நம்முடைய சகோதரர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, ஏற்பட்டிருக்கிற துன்பத்தை எல்லாம் சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லி முடித்து விட்டு, என்ன செய்ய, அல்லாஹு தாலா இறக்கியிருக்கிறான், ஏற்றுக்கொள்வோம், பொறுமையாயிருப்போம் என்பார்கள். அது அல்ல சகோதரர்களே பொறுமை என்பது. பொறுமை என்பது ஏற்பட்டிருக்கிற நட்டத்தை, ஏற்பட்டிருக்கிற நோயை, ஏற்பட்டிருக்கிற இழப்பை, ஏற்பட்டிருக்கிற சோதனையை உரியவர்களிடம் எவரிடம் சொன்னால் பரிகாரம் பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு சொல்ல முடியுமோ அவர்களிடம் மட்டும் சொல்வது. அதனை விடுத்து அடுத்தவர்களிடம் ஒரு முறைப்பாடாக, இந்த வாழ்க்கை எனக்கு இதனோடு போதுமாகிவிட்டது என்ற ஹோதாவில் எவரிடத்திலும் இதில் தனது அதிருப்தியை வெளியிடும் வண்ணம் சொல்லி வைப்பது, அது பொறுமை அல்ல. அதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் நினைத்துக் கொள்ளக்கூடாது, இன்னும் ஒன்றை சொல்லிவிட்டால் நான் இறைத்துக் கொண்டேன், பொறுப்பிக் கொண்டேன் என்று, அதாவது என்ன செய்ய, இவற்றுக்கு மத்தியிலும் நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்வதனால் அது நீங்கள் பொறுமையை கடைக்கொள்வீர்கள் என்பது அர்த்தம் அல்ல. நீங்கள் பொறுமையை கை கொள்ளவில்லை, சொல்ல வேண்டிய அத்தனையையும் சொல்லி முடித்து விட்டீர்கள், அதிருப்தியை நீங்கள் வெளியிட்டு விட்டீர்கள். இதுதான் இமாம்கள் சொன்னார்கள், உண்மையான பொறுமை பீடைகளின் போது, இழப்புகளின் போது, சோதனைகளின் போது உண்மையான பொறுமை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டத்தை, சோதனையை, இடுக்கண்ணை அடுத்தவரிடம் முறைப்பாடாக அதிருப்தியாக சொல்லக்கூடாது. இது நம்முடைய கவனத்தை பெற வேண்டிய ஒன்றாக இருக்கிறது சகோதரர்களே. மூன்றாவதாக, நாம் பொறுமை காக்க வேண்டும். நான்காவதாக, பாவங்களில் இருந்து நாம் விடுபட்டுக் கொள்ள வேண்டும். நமக்கு வருகிற சோதனைகள் இருக்கின்றனவே சகோதரர்களே, பல வேளைகளில் நாம் செய்கிற இறை மாறு செயல்களாக அதற்கு நாம் சொல்லிக் கொள்ளலாம். நாம் இங்கிருந்து செய்கிற வேளைகள் இறைவனுக்கு மாற்றமானவையாக இருக்கிற போது அல்லாஹால நம்மை சோதிப்பதற்காக வேண்டி உலகத்திலே சிறிய தண்டனைகளை தந்து கொண்டிருக்கிறான், சிறிய வேதனைகளை தந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பாருங்கள், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஃபு அன் கஸீர். உங்களுக்கு வருகிற ஒரு சோதனை உங்கள் கரங்கள் தேடிக்கொண்டதன் காரணமாகத்தான், உங்களுக்கு வருகிற ஒரு சோதனை உங்கள் கரங்கள் சம்பாதித்துக் கொண்டதன் காரணமாகத்தான் என்று அல்லாஹத்தாலா சொல்லிவிட்டு, நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு உங்களுக்கு அல்லாஹத்தாலா சோதனைகள் அனுப்புவது என்று இருந்தால் எத்தனையோ அனுப்ப வேண்டும், வயஃபு அன் கசீர், ஆனால் நீங்கள் செய்கிற அநேகமான பாவங்களை அவன் மன்னித்து விடுகிறான். அவற்றுக்கு உலகத்தில் அல்லாஹத்தாலா சோதனைகளை தருவதில்லை. இருந்த போதிலும் சில சில வேலைகளுக்கு நீங்கள் செய்கிற சில சில மாற்றமான செயல்களுக்கு நீங்கள் திருந்த வேண்டும், திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி, நீங்கள் உணர்ந்து வழிபட்டின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சில சோதனைகளை அனுப்பிக் கொண்டிருக்கிறேன் என்பதை அல்லாஹத்தாலா சொல்லாமல் சொல்லி வைக்கிறான். சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்னது அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, வேறு ஹதீஸ் கிரந்தத்திலும் இது பதிவாக இருக்கிறது. இன்ன ரஜுல லயஹ்ரமு ரிஸ்க பிஸ்ஸம்பி யுஸீபு, மனிதன் அவன் செய்கிற பாவத்தின் காரணமாக ரிஸ்க் தடுக்கப்படுகிறான். ஒரு மனிதன் இன்னொரு அறிவிப்பில் இந்த லாபது என்று வந்திருக்கிறது, அடியான் என்று வந்திருக்கிறது, இது எப்படி வந்தாலும் மனிதனை குறிக்கிறது. மனிதன் அவன் செய்கிற பாவத்தின் காரணமாக, நன்கு படியுங்கள், ஞாபகத்திலே வையுங்கள் சகோதரர்களே, இன்று நாம் முறைப்படுகிறோமே, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, தொடுவதெல்லாம் தோல்வியில் முடிகிறது, இருக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நான் நஷ்டத்தை சந்திக்கிறேன், வியாபாரத்தில் பரக்கத்தில்லை, தோட்டத்தில் சரியான வருமானம் இல்லை என்றெல்லாம் ரிஸ்கை பற்றி முறைத்துக் கொண்டிருக்கிறோமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பாருங்கள், மனிதன் அல்லது அடியான் அவன் செய்கிற பாவத்தின் காரணமாக அவனுடைய ரிஸ்க் அவனுக்கு தடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அருமை சகோதரர்களே, நமக்கு வரவேண்டிய உடை, நமக்கு வரவேண்டிய உணவு, நமக்கு வரவேண்டிய தேவைகளுக்கு போதுமான பணம் வசதி எல்லாமே அல்லாஹாலாவிடத்திலிருந்து வந்து சேர வேண்டும் அல்லவா. நாம் பாவங்களில் ஈடுபடுகிற போது எவன் கொடுக்க இருக்கிறானோ, எவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவனுக்கு நாம் மாறு செய்கிற போது அவன் நமக்கு அவற்றை தருவதற்கு மறுக்கிறான், அல்லது தர வேண்டிய அளவுக்கு அவன் மறுக்க தராமல் சுருக்கிக் கொள்கிறான். இதுதான் இந்த ஹதீஸின் விளக்கமாக இருக்கிறது. எனவே நாலாவது நாம் செய்ய வேண்டியது, நம்மை ஒரு கணம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். எனக்கு இந்த சோதனை வந்திருக்கிறது, இந்த நோய் வந்திருக்கிறது, இந்த நொம்பலம் வந்திருக்கிறது, இந்த கீழே என்னை பீடித்து ஆட்டிப்படைக்கிறது, எனக்கு மட்டுமல்ல என் வீட்டுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள், என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் சந்தோஷம் கிடையாது, என் மனைவிக்கும் எனக்கும் இடையிலே புரிந்துணர்வு கிடையாது, என் பெற்றோருக்கும் எனக்கும் இடையிலே ஓயா சண்டையாக இருக்கிறது, இப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை பார்க்கிறோம். கடன் தொல்லையில் இருந்து நான் விடுபடுவதாக இல்லை, கடன்காரர்கள் என்னை ஆட்டிப்படைக்கிறார்கள், அவர்கள் கேட்டு என்னை தேடி வருகிறார்கள், இந்த கடன் தொல்லையில் இருந்து நான் எப்பொழுது விடுபடுவேன், நீதிமன்றங்களுக்கும் கோர்ட்டுகளுக்கும் ஏறி இறங்குவதற்கு எனக்கு ஓயாத வேலை இருந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வேலையே கோர்ட்டோடும் சட்டத்தரணிகளோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது, நான் இந்த நான் என்னை பற்றி பார்க்க வேண்டியிருக்கிறது என்று நாம் அங்கலாய்த்துக் கொள்கிறோம். இவர்கள் முதலாவது செய்ய வேண்டியது தன்னுடைய வாழ்க்கையை இரண்டாவது ஒரு தடவை வாசிக்க வேண்டும். நான் என்ன என்ன நிலையில் என் ரப்போடு இருந்து கொண்டிருக்கிறேன், என் ரப்புக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து கொண்டிருக்கிறேனா, என் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தந்திருக்கிற பிரகாரம் நான் நடந்து கொண்டிருக்கிறேனா, விடிய சாலையில் நான் எழுகிறேனா, மஸ்ஜிதில் சுபுஹ் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறேனா, அதன் பிறகு என் குர்ஆனுடைய தொடர்பு எனக்கு எப்படி இருக்கிறது, விக்ருகள் அவுராதுகள் எனக்கு எப்படி இருக்கின்றன, என் பிள்ளைகளோடு நான் எப்படி இருக்கிறேன், என் மனைவியோடு நான் எப்படி இருக்கிறேன், இவர்களை எல்லாம் அந்த நேரத்திலே எழும்ப செய்கிறேனா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய காலை கடன்களை நிறைவேற்றுகிறேனா, மனைவிக்கு கொடுக்க வேண்டியவற்றை நான் சரியாக முறைப்படி உரிய வேலைக்கு கொடுத்து முடிக்கிறேனா, என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியவற்றை செய்கிறேனா, என் பெற்றோரை கவனிக்க வேண்டிய முறைப்படி வேளா வேலைக்கு கவனித்துக் கொண்டிருக்கிறேனா, அடுத்தவர்களோடு நான் எப்படி என் பழக்க வழக்கங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன், எப்படி நேர்மையாக நடக்கிறேன், எப்படி வாய்மை தவறாமல் நடக்கிறேன், என்னுடைய பேச்சில் இங்கிலும் பேணுகிறேனா, என்னுடைய பார்வையை நான் காட்டிக் கொள்கிறேனா, தேவையில்லாத அசிங்கமான அனுமதிக்கப்படாதவற்றிலிருந்து சகோதரர்களே, உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் என்னுடைய உடம்பின் ஒவ்வொரு உறுப்பிலும் இருந்து வெளிவருகிற செயல்கள், என்னுடைய நாவில் இருந்து வெளிவருகிற பேச்சு உட்பட இறைவனுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா, அல்லது அவனுக்கு வெறுப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, அவன் சினத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறதா என்று ஒன்று இரண்டு தடவை அல்ல, பல தடவைகள் இந்த சோதனைக்குட்பட்டவர்கள் தம்மை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, சோதனைகளுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று குறைவு கிடையாது, குறிப்பாக நோய்களுக்கு குறைவு கிடையாது. சகோதரர்களே, எத்தனை பேர் நமது வீட்டுக்குள்ளே படுக்கையில் இருக்கிறார்கள், எத்தனை பேர் ஆஸ்பத்திரிகளிலே நம்முடைய சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், படுக்கைகளில் இருக்கிறார்கள், எத்தனை பேர் கொழும்பிலே தனியார் மருத்துவமனைகளில், தேசிய மருத்துவ சாலையில் எத்தனை பேர் பயங்கரம் சகோதரர்களை மகரகமையில் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் சற்று ஒவ்வொருவரும் தனது வீட்டுக்குள்ளே இருக்கும் நிலைமையை பற்றி படித்து பாருங்கள். நான் இந்த நிலைக்கு எப்பொழுது ஆளானேன், என் குடும்பத்துக்குள் இந்த முசீபத்து எப்பொழுது தலை சூட்ட ஆரம்பித்தது, அந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்துடைய, என்னுடைய மனைவியுடைய, என்னுடைய பிள்ளைகளுடைய இறை தொடர்பு எப்படி இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் ஒன்றுக்கு பல தடவை படித்து பார்ப்போம். சகோதரர்களே, இதுதான் இந்த ஹதீஸ்களில் இருந்து நாம் படிக்கிறோம். ஒரு மனிதன் அவன் செய்கிற பாவத்தின் காரணமாக ரிஸ்க்கு அவனுக்கு தடுக்கப்படுகிறது. ரிஸ்க் என்பது நாம் விளங்கி இருக்கிறோம், நமக்கு தேவையான உணவு, நமக்கு தேவையான உடை என்று. உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு தேவையான அத்தனைக்கும் மொத்த பெயர் தான் நமக்கு தேவையான ஆரோக்கியமும் ரிஸ்கில் அகப்படுகிறது, நமக்கு தேவையான அக்கில் சிக்க சுவாதீனமும் ரிஸ்கில் அகப்படுகிறது. ரிஸ்க் என்பது மொத்தத்தில் ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தால் அவன் சரியாக நேராக நின்று வாழலாமோ, அவனுக்கு தேவையான அனைத்தையும் அவன் எப்படி பார்க்கிறானோ அந்த தேவைகளுக்கு பெயர் ரிஸ்காக இருக்கிறது. ஒரு சின்ன வார்த்தை தான், மூன்றே மூன்று எழுத்துக்கள் தான், அல்லாஹ் ரஜ்ஜாக் என்று சொல்கிறோமே, இந்த ரிஸ்கை கொடுப்பவன் அவன் தான். நமக்கு தர வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவன் தந்து கொண்டிருக்கிறான், அவன் ரஜ்ஜாக். அந்த ரஜ்ஜாக்கிடமிருந்துதான் நமக்கு ரிஸ்க் வர வேண்டும், அதில் ஒன்றுதான் நமக்கு உடல் நலமும் உல நலமுமாக இருக்கிறது. நாம் இப்படியான நிலையில் இருக்கிறோம் என்றால் நம்மை ஒரு கணம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சகோதரர்களே, ஒரு கணம் அல்ல பல கணங்கள் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஐந்தாவதும் இறுதியானதும், நாம் இந்த சோதனைகளின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பட்டியலிட்டுக் கொண்டு வருகிறோம். ஒன்று, வருகிற சோதனைகள் அல்லாஹு தஆலாவுடைய கதர் பிரகாரம் வருகிறது என்று நாம் நம்புவது. மற்றது, நாம் இதன் போது பொறுமை காப்பது. மூன்றாவது, அல்லாஹு தஆலாவிடத்திலே இதை அகற்றிவிடும்படி துஆ செய்வது. நான்காவது, இந்த சோதனைகளின் போது நாம் நம்மை மறுபரிசீலனை செய்து கொள்வது. இதுவெல்லாம் மிக முக்கியமான அம்சங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் இவற்றை செய்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இருக்கிற இந்த சோதனைகளை மாற்றித்தர போதுமானவனாக இருக்கிறான். ஏனென்றால் அவன்தான் விடுகிறான் இந்த சோதனைகளை. இறுதியாக சகோதரர்களே, ஐந்தாவது சபப் என்று ஒன்று இருக்கிறது. அது உலகத்திலே அல்லாஹு தஆலா நம்முடைய முயற்சிக்கு ஒரு காரணத்தை வைத்திருக்கிறான். நாம் நல்லது ஆக வேண்டும் என்று முயற்சிப்பது போல, இலாபத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பது போல, நஷ்டத்தில் இருந்து மீள வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும், துன்பத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும், நோயிலிருந்து எழுந்து வர வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும், ஆபத்திலிருந்து எழுந்து வர வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும். என்ன செய்ய நோய் வந்து விட்டது, இப்படியே கபருக்கு போய் செய்வோம், என்ன செய்ய நஷ்டம் வந்து விட்டது, இப்படியோ வாங்கி முடித்து விடுவோம் என்று ஒரு மூமின் முடிவெடுத்துக் கொள்ளக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை நமக்கு காட்டி தரவில்லை, இது குர்ஆனிலும் சொல்லப்படவில்லை. துன்பங்கள் வருவது நாம் அயலவை கண்டது போன்று உலக வாழ்க்கையில் அதுதான் இயல்பு. நாம் இதன் போது அதில் தொடர்ந்து இருப்பது கூடாது. நாம் துஆ செய்து அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். சில பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், நோய் வருகிற போது நாம் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டாமா? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தஜாவோ, நீங்கள் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள், மருந்துகளை செய்து கொள்ளுங்கள், ஔடலங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், வைத்தியர்களை நாடுங்கள் என்ற வகையிலே சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? فَإِنَّ اللَّهَ لَمْ يَضَعْ دَاءً إِلَّا وَضَعَ لَهُ دَوَاءً غَيْرَ دَاءٍ وَاحِدٍ الْهَرَمْ. அல்லாஹ் தஆலா ஒரு நோயை வைப்பதென்றால் அதற்குரிய மருந்தையும் வைத்துத்தான் வைக்கிறான். உலகத்திலே எந்த ஒரு நோயையும் அல்லாஹு தஆலா அதற்குரிய மருந்தை படைத்து வைக்காமல் விட்டதில்லை. சில நோய்களுக்கு மருத்துவ உலகம் இன்று இதுவரைக்கும் மருந்து இல்லை என்று சொல்கிறார்களே, அது அவர்களுக்கு இன்னும் அந்த மருந்து அல்லாஹு தஆலாவினால் காட்டிக் கொடுக்கப்படவில்லை, அல்லது அவர்கள் முயற்சி செய்து செய்து இன்னும் அந்த மருந்தை கண்டுபிடித்துக் கொள்ளவில்லை. இதுவே உண்மை தவிர மருந்து இல்லாமல் நோயொன்று கிடையாது. இது ஹதீஸ், இது ஹதீஸ் சகோதரர்களே. சுன அபீ தாவூதுடைய பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் ஒரு விதிவிலக்கையும் சொன்னார்கள். அல்லாஹ் நோயை விட்டு மருந்து இல்லாமல் நோயை வைத்திருக்கிறான் என்றால் ஒரே ஒரு நோய் மாத்திரம்தான், அதுதான் அல் ஹரம், தள்ளாமை, முதுமை என்று சொல்லி வைத்தார்கள். முதுமைக்கு மருந்து கிடையாது சகோதரர்களே. முதுமைக்கு போனவனை வாலிபத்துக்கு கொண்டு வந்துவிட முடியாது. இதனை தவிர சகல நோய்களுக்கும் அல்லாஹ் மருந்தை படைத்து உலகத்திலே வைத்திருக்கிறான். அதனை கண்டுபிடித்துக் கொள்ளாமல் இருப்பது சம்பந்தப்பட்டவர்களுடைய அறிவையும் தேடுதலையும் நாடுதலையும் பொறுத்ததாக இருக்கிறதே தவிர அல்லாஹு தஆலாவிடத்திலே குறை சொல்வதற்கு கிடையாது. ஆகவே சகோதரர்களே, இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருந்து செய்வதை ஊக்குவிக்கிறார்கள். நீங்கள் மருந்து செய்யுங்கள், நோயில் இருந்து கொண்டிருக்க முடியாது. பிணியிலே தொடர்ந்து இருந்தால் உங்களால் பணி செய்ய முடியாமல் போய்விடும். நீங்கள் பிணியில் இருந்து விடுபட வேண்டும். நீங்கள் நஷ்டத்திலிருந்து வெளிவர வேண்டும். நீங்கள் துக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும். கடலிலிருந்து மீள வேண்டும். வழக்கிலிருந்து நீங்கள் நிரபராதியாக வேண்டும். நீங்கள் வெளியில் வர வேண்டும், விடுபட வேண்டும். ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நோய் நம்பலத்தோடு துயரோடு துன்பத்தோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை. இஸ்லாம் அதனை நமக்கு சொல்லித்தரவும் இல்லை என்பதை இந்த ஹதீஸ் மூலமாகவும் ஏனைய ஹதீஸ்கள் மூலமாகவும் படிக்கிறோம். ஆகவே சகோதரர்களே, இந்த ஐந்தும் பரிகாரங்கள், சோதனைகளின் போது இந்த ஐந்தும் பரிகாரங்கள். இந்த ஐந்தையும் நாம் செய்வோம். இந்த வேளையிலே நமக்கு நோய் என்று வருகிற போது நாம் நிறைய செலவழி செய்ய வேண்டியும் இந்த காலத்திலே வருகிறது. அந்த செலவையும் கூட இன்னும் ஒரு முசீபத்தாக நாம் கருதக்கூடாது. நாம் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு நாம் செய்கிற ஒரு முயற்சியாக பார்க்க வேண்டும். ஒரு மருத்துவருக்கு பதிலாக பல மருத்துவர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு டெஸ்டிங், ஒரு ஆய்வு கூடத்துக்கு கொடுத்து பரிசோதனை செய்ய வேண்டியதற்கு பதிலாக பல பரிசோதனைகளுக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். இவற்றின் போது நாம் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. இவற்றின் போது நம்முடைய பொக்கெட்டுகளிலிருந்து வெளிப்போகிற பணத்தாள்களை பார்த்து நாம் நிராசை கொண்டு விடக்கூடாது. வாழ்க்கையில் இருந்து நம்பிக்கையற்று ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது. இது எல்லாம் வந்திருக்கிற முசீபத்தோடு சேர்ந்த ஒன்று. இது எல்லாம் பிறகு அல்லாஹ்வுல புதிதாக தருகிறான் என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. வந்திருக்கிற முசீபத்தோடு இது எல்லாம் சேர்ந்துதான் போகும். ஆனால் இந்த முசீபத்தை இருந்து நான் விடுபட வேண்டும், இந்த பலாயிலிருந்து நான் எழுப்பி வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் வேலை செய்வோம் சகோதரர்களே. போகின்ற பணம் போகட்டும், அல்லாஹால இதை பன்மடங்காக ஆக்கி தருவான். ஏனென்றால் ரப்புல் ஆலமின் மீது நான் தவக்குள் வைத்து நோக்கி சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு செய்வோம் சகோதரர்களே. இதில் நம் மிக பிரதானமானது அல்லாஹாலாவுடைய ஏற்பாடை நான் நம்பிக்கொள்ள வேண்டும், அதனை பொருந்திக் கொள்ள வேண்டும். எது வந்தால் நமக்கு மிக கஷ்டமாக இருக்கும் சகோதரர்களை சொல்லுகிற எனக்கும் கூட நான் அந்த பக்குவத்துக்கு வரவில்லை. என் வீட்டிலும் நோயாளிகள் இருக்கிறார்கள் தான். ஆனால் இதையெல்லாம் நான் சகித்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ வேண்டும் சகோதரர்களே. அதுதான் அல்லாஹ் சொன்னான், நீர் பொறுமை காக்க வேண்டும் நபியே, நீர் பொறுமை செய்வதும் அல்லாஹு தஆலாவை கொண்டுதான் என்று சொன்னான். இந்த அடிப்படையில் விளங்குவோம் சகோதரர்களே. நீர் பொறுமை காக்க வேண்டும் அல்லாஹ் நபிக்கு சொன்னான். நீர் பொறுமை காப்பதும் அல்லாஹுவை கொண்டுதான். அதாவது உமக்கு உம்முடைய துன்பங்களின் போது நீர் பொறுமை செய்வது என்பது அது உம்முடைய முயற்சியினால் சிந்தனையினால் செய்துவிட முடியாது. அதற்கும் ரப்புடைய தௌஃபீக் அனுக்கிரகம் உமக்கு வேண்டும். எனவே பொறுமை காப்பதற்கும் பொறுமையை அல்லாஹாலாவிடத்தில் இருந்து வரவழைத்துக் கொள்வதற்கு அந்த நேரத்தில் யா அல்லாஹ் எனக்கு இந்த நோயை அகற்று, இந்த பீடையை அகற்று, அதே நேரத்தில் எனக்கு பொறுமையை தா ரப்பனா அஃரிக் அலைனா சபரன் என்று கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் சகோதரர்களே. நீண்ட நேரம் நாம் உங்களோடு பரிமாறிக்கொண்டது ஏனென்றால் நிறைய வீடுகளுக்குள், நிறைய சமூகங்களுக்குள் நமக்கு நிறைய தனி மனித வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இன்னொரு என்ன பிரச்சனைகள் நிறைந்து நிறைந்து வாழ்கிறோம். குமைந்து குமைந்து சில பல வேலைகளில் நாம் நமக்குள்ளேயே போட்டுக்கொண்டு மௌன தண்ணீர் வடித்துக் கொண்டு வாழ்கிறோமா இல்லையா சகோதரர்களே? இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு சில பரிகாரங்கள் தேவை. அதற்காக வேண்டி தான் தண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரர்களுக்கு குறிப்பாகவும் எல்லோருக்கும் பொதுவாகவும் எல்லோருக்கும் பொதுவாகவும் இந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு விரும்பினோம். அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பொறுமை காட்டக்கூடிய இதயத்தை தருவானாக, மன வலிமையை தருவானாக, தோள்களை தந்திருப்பது போல் சுமந்து கொள்கிற தைரியத்தையும் சக்தியையும் நமக்கு அல்லாஹாலா தருவானாக. எந்த ஒரு முசீபத்தின் போதும் அல்லாஹாலாவுடைய கதரின் பிரகாரம் அது நடக்கிறது என்ற நம்பிக்கையை நாம் பெறுவதற்கு அல்லாஹாலா தகுதி தருவானாக. பொறுமையை அல்லாஹாலாவிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்வதற்குரிய வழிகளை அல்லாஹாலா திறந்து தந்திருவானாக. நமக்குள் இருக்கிற முசீபத்துகளை அல்லாஹாலா அகற்றி நமக்கு சுகமான சௌகரியமான வாழ்க்கையை தருவானாக. முஸ்லிம் சமூகத்தை ஆட்சி படைக்கிற எல்லா பிரச்சனைகளில் இருந்தும், மனித சமூகத்தையே நாட்டிப்படைக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹாலா மனித சமுதாயத்துக்கும் முஸ்லிம் சமுதாயத்துக்கும் விடுதலையை கொடுப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.